பிபிலிய தேடல் புதையல் முத்து வலை உவமைகள் பகுதி இரண்டு.
எனதருமை அன்புள்ளங்களே, கடலில் பயணம் செய்து கொண்டிருந்த கப்பல் ஒன்று தரை தட்டி நின்றது. ஒரு வாரமாக முயன்றும் கப்பலை மீண்டும் கடலுக்குள் கொண்டு செல்ல முடியவில்லை. கப்பலிலிருந்த குடிநீர் முற்றிலும் தீர்ந்துவிட்டதால் பயணிகள் தாகத்தால் துடித்தனர். அப்போது அவ்வழியே வந்த மற்றொரு கப்பலில் இருந்தவர்களிடம் எங்களுக்கு குடிநீர் தேவை என்ற செய்தியை அனுப்பினார் கப்பல் தலைவர். நீங்கள் இருக்கும் இடத்திலேயே வாளியை இறக்கி நீர் எடுத்து பருகுங்கள் என்று பதில் செய்தி வந்தது. கப்பல் தலைவருக்கோ கடும் கோபம். கடல் நீரை குடிக்கச் சொல்வதற்கு இவர்கள் யார் என்று அவர் வெறுப்புடன் கீழ்த்தளத்திற்கு சென்றார். அவர் சென்றபின் அருகிலிருந்த உதவியாட்களில் ஒருவர் தங்கள் கப்பல் நின்ற இடத்தில் வாளியை இறக்கி நீர் எடுத்தார். அந்த நீரை அவர் சுவைத்தபோது அது சுத்தமான குடிநீர் என்பதை உணர்ந்தார். ஆம் அன்புள்ளங்களே, அந்த கப்பல் தரை தட்டி நின்ற இடம் பெரும் நதியொன்று கடலில் கலந்த டெல்டா பகுதி என்பதை கப்பலில் இருந்தவர்கள் உணரவில்லை. சக்தியோடு பாய்ந்து வந்த அந்த நதிநீர் கடல் நீரை ஏறத்தாழ 1 கிலோமீட்டர் தூரம் வரை தள்ளிவிட்டிருந்தது. சுவையான குடிநீர் தங்களை சூழ்ந்திருந்த போதும் அதை அறியாததால் கப்பலில் இருந்தவர்கள் தாகத்தால் தவித்தனர். ஊரில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தினமும் அமர்ந்து தர்மம் கேட்டு வாழ்ந்து வந்தார் ஒருவர். பல ஆண்டுகள் அதே இடத்தில் தர்மம் கேட்டு வாழ்ந்தவர் ஒரு நாள் இறந்தார். அவர் இறந்ததும் ஊர் மக்கள் ஒன்று கூடி அவர் தர்மம் கேட்டு வாழ்ந்து வந்த இடத்திலேயே அவரை புதைக்க தீர்மானித்தனர். அவர்கள் புதைக்குழியை தோண்டியபோதோ அவர் அமர்ந்திருந்த அந்த இடத்தில் விலைமதிப்பற்ற ஒரு புதையலை கண்டனர். அன்பு இதயங்களே, புதையலுக்கு மேல் அமர்ந்து கொண்டு வாழ்நாள் முழுவதும் தர்மம் கேட்ட இவரைப் போல நல்ல நீர் சூழ்ந்திருந்த நீர்ப்பரப்பில் நின்று கொண்டே தாகத்தால் துடித்த கப்பல் பயணிகளைப் போலத்தான் நாமும் நம் வாழ்வென்ற வயலில் மறைந்திருக்கும் புதையல்களை, வாழ்வென்ற கடலின் ஆழத்தில் உருவாகியிருக்கும் முத்துக்களை அடையாளம் கண்டுகொள்ளாமல் நாம் வாழ்ந்து வருகின்றோம். மத்தேயு நற்செய்தி 13 பிரிவில் கூறப்பட்டுள்ள புதையல் முத்து வலை ஆகிய ஓமைகளில் சென்ற வாரம் நம் விவிலிய தேடலை ஆரம்பித்தோம். இன்று தொடர்கின்றோம். அன்பு இதயங்களே, நிலத்தில் மறைந்திருந்த புதையல் விண்ணரசுக்கு ஒப்பாகும் என்று இயேசு கூறியது சென்ற வாரம் சில சிந்தனைகளை எழுப்பியது. இயற்கை மாற்றங்களால் 1000 ஆண்டுகளுக்கு முன் பூமிக்குள் புதையுண்ட நிலக்கரி வைரமாக மாறுவதையும் அதை மனிதர்கள் புதையலாக தோண்டி எடுப்பதையும் சென்ற வாரம் சிந்தித்தோம். இன்று மற்றொரு வகையான புதையலை பற்றி சிந்திக்க முயல்வோம். பூமியில் குழிபறித்து நாம் மறைத்து வைக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் 1000 ஆண்டுகளுக்கு பின்னர் தோண்டி எடுக்கப்படும் போது அதை புதையல் என்று சொல்கின்றோம். இஸ்ரேல் மக்கள் மத்தியில் பெருமளவில் நிலவி வந்த இந்த பழக்கத்தை இயேசு தன் உவமையில் நினைவுறுத்தி விண்ணரசை புதையலுக்கு ஒப்புமைப்படுத்துகின்றார். அன்பு நெஞ்சங்களே, எகிப்தியரின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையடைந்து இறைவன் தங்களுக்கு வழங்கிய நாட்டில் இஸ்ரேல் மக்கள் தங்கள் விடுதலை வாழ்வை துவக்கினர். ஆனால் அந்த விடுதலையும் அமைதியும் நீண்ட நாள் நீடிக்கவில்லை. அசீரியர், பாபிலோனியர் என்று வெவ்வேறு நாட்டவர் இஸ்ரேல் மக்கள் மீது படையெடுத்து அவர்களை தங்கள் நாட்டிற்கு அடிமைகளாக கொண்டு சென்றனர். அவ்விதம் தங்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டியிருந்த இஸ்ரேல் மக்கள் தாங்கள் பாடுபட்டு சேர்த்து வைத்திருந்த செல்வங்களை நிலத்தில் குழிதோண்டி புதைத்தனர். என்றாவது ஒரு நாள் தங்கள் சொந்த நாட்டுக்கு மீண்டும் திரும்பும் போது அந்த செல்வங்களை பயன்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் இவ்வாறு செய்தனர். ஆனால் நடந்தது என்ன? அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்ட பலர் அந்நிய நாடுகளில் உயிரிழந்தனர். பல தலைமுறையினர் அடிமைகளாக வாழ்ந்து மறைந்த பின் எஞ்சியிருந்தோர் சொந்த நாட்டுக்கு திரும்பினர். அவர்களில் பலர் தங்கள் முன்னோர் புதைத்து வைத்த செல்வங்களை தற்செயலாக கண்டுபிடித்து அவற்றை அனுபவித்தனர். புதைத்தது ஒருவர், புதையலின் பலனை அனுபவித்தது வேறொருவர் என்ற வரலாற்று உண்மை நமக்கு ஒரு பாடத்தை சொல்லித் தருகின்றது. அன்பர்களே, நமது முன்னோர் பலர் இந்த உலகத்தில் விட்டுச் சென்ற புதையல்கள் பல. பொருள் செல்வங்கள் மட்டுமல்லாமல் அறிவு செல்வம், ஆன்மீக செல்வம், கலாச்சார செல்வம் என்று பல துறைகளில் அவர்கள் ஈட்டிய செல்வங்களை விலைமதிப்பற்ற புதையல்களாக அடுத்த தலைமுறையினரான நமக்கு விட்டு சென்றுள்ளனர். எனவே இன்று நாம் அனுபவிக்கும் செல்வங்களில் பல நமது சொந்த முயற்சியால் நாம் திரட்டியவை அல்ல, நம் முன்னோரின் உழைப்பால் நாம் பெற்றவை என்ற நன்றி உணர்வோடு நாம் வாழ வேண்டும். புதையல் உவமை மறைமுகமாக நமக்கு சொல்லித்தரும் பாடம் இது. எனது அருமை அன்புள்ளங்களே, நம் முன்னோரிடமிருந்து நாம் புதையல்களை பெற்றுக்கொண்டோம் என்றால் நமக்கு அடுத்த தலைமுறையினர் பயன்படுத்தும் வகையில் நாம் புதையல்களை விட்டுச் செல்லவும் கடமைப்பட்டுள்ளோம் அல்லவா? ஆனால் நமது தலைமுறையினரிடையே நடப்பது என்ன? நம் முன்னோர் நமக்கு வழங்கிய புதையல்களை தேவையான அளவு பயன்படுத்துவதையும் தாண்டி சுயநலப் பேராசையால் இந்த புதையல்களை முற்றிலும் சுரண்டி வருகின்றோம், அல்லது புதையல்களின் மதிப்பை குறைத்து வருகின்றோம், மாற்றி வருகின்றோம். எடுத்துக்காட்டாக, இயற்கை வளங்கள் பலவற்றை உள்ளடக்கிய ஒரு கருவூலமாக இந்த பூமிக்கோளம் இன்றைய தலைமுறையினருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் இன்றைய தலைமுறையினராகிய நாம் நாளைய தலைமுறையினருக்கு தேவைப்படும் என்ற பொறுப்பு ஏதுமில்லாமல் பூமி என்ற புதையலை பாழாக்கி வருகின்றோம். நமது சுயநலத்தை எண்ணி பார்க்கும்போது அமெரிக்க பழங்குடியினர் பயன்படுத்திய ஒரு பழமொழி நினைவுக்கு வருகின்றது.
நாம் இந்த பூமியை முன்னோர்களிடமிருந்து வாரிசுக்குரிய சொத்தாக பெறவில்லை, நமது அடுத்த தலைமுறையிடமிருந்து இந்த பூமியை கடனாக பெற்றுள்ளோம்
என்று சொல்கின்றது இந்த பழமொழி. 20ஆம் நூற்றாண்டில் ஊடகத்துறையின் ஆசிரியர் என்று அழைக்கப்பட்ட மார்ஷல் மெக்லூகன் அவர்கள்,
விண்வெளியில் மிதந்து வரும் பூமி என்ற வாகனத்தில் நாம் யாரும் பயணிகள் அல்ல, நாம் அனைவருமே இந்த வாகனத்தை இயக்குபவர்கள்
என்று சொல்லும்போது நாம் ஒவ்வொருவருமே இந்த பூமிக்கு பொறுப்பானவர்கள் என்பதை உணர்த்துகின்றார். பொறுப்பு ஏதுமின்றி மனிதர்களாகிய நாம் வளர்த்து கொண்டுள்ள பேராசையை குறித்து காந்தியடிகள் கூறிய வார்த்தைகள் நம் உள்ளங்களில் அம்புகளாக பாய்கின்றன.
இவ்வுலகின் இயற்கை வளங்கள் அனைவரின் தேவைகளுக்கு போதுமானது, ஆனால் பேராசைகளுக்கு போதுமானதல்ல.
அன்பு இதயங்களே, நமது தலைமுறையினர் கட்டுப்பாடின்றி வளர்த்து கொண்டுள்ள பேராசையை மெய்யியல் மேதையும் கவிஞருமான ஹென்றி டேவிட் தோரோ என்பவர் இவ்வாறு படம் பிடித்து காட்டுகின்றார்.
மனிதர்களால் இயற்கையிலேயே பறக்க முடியாது என்பதற்காக இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இல்லையே, இப்பூமியை பாழாக்கியது போதாதென்று அவர்கள் பறந்து திரியும் வானத்தையும் பாழாக்கியிருப்பர்.
அன்பு நெஞ்சங்களே, மனித குலத்தின் பாதுகாப்பு அரணாக விளங்கும் இந்த பூமி என்ற புதையலை நாம் கருத்துடன் காத்து நமது அடுத்த தலைமுறையினரிடம் வழங்கக்கூடிய பொறுப்புணர்வை இறைவன் நமக்கு வழங்க வேண்டுமென்று மன்றாடுவோம். அன்பு நெஞ்சங்களே, இந்த பூமி என்ற புதையலைப் போலவே பாரம்பரியம், கலாச்சாரம், மத நம்பிக்கைகள், நன்னெறி விழுமியங்கள் என்று நமது முந்தைய தலைமுறையினர் கட்டிக்காத்த பல புதையல்களை நமக்கு விட்டு சென்றுள்ளனர். இந்த புதையல்களை கண்டெடுத்த நாம் இவற்றை தொலைத்து விட்டோமோ என்ற அங்கலாய்ப்பு அடிக்கடி எழுகின்றது. அல்லது இந்த புதையல்கள் வழியே நமக்கு கொடுக்கப்பட்ட அசல் தங்கம் வெள்ளி ஆகிய விலை உயர்ந்த பண்புகளுக்கு பதில் போலி தங்கம் வெள்ளி என்று வெளிப்புறம் மட்டுமே மின்னுகின்ற பண்புகளை அடுத்த தலைமுறையினருக்கு நாம் விட்டுச் செல்கின்றோமோ என்ற கேள்வியும் அவ்வப்போது எழுகின்றது. அன்பு இதயங்களே, நிலத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த புதையலை தன் உழைப்பு அதிகமில்லாமல் சந்தர்ப்ப சூழலால் ஒருவர் கண்டுபிடிக்கின்றார். முத்து உவமையிலோ வணிகர் ஒருவர் நல்முத்தை தேடிச் செல்கின்றார், இறுதியில் அதை காண்கின்றார் என்று வாசிக்கின்றோம். தானாகவே அதிர்ஷ்டவசமாக கிடைக்கும் புதையலும் தேடிச் சென்று கண்டுபிடிக்கும் முத்தும் நம் வாழ்வில் வந்து சேரும் பல செல்வங்களுக்கு உருவகங்களாக உள்ளன. நமது உழைப்பு ஏதுமின்றி நம்மை வந்தடைந்த பூமி என்ற புதையலை பாதுகாத்து அடுத்த தலைமுறையினரிடம் ஒப்படைக்கும் பொறுப்பு உணர்வை இறைவன் நமக்கு வழங்க மன்றாடுவோம். நமது முன்னோர் கவனமாக உருவாக்கிய பாரம்பரிய முத்துக்களின் அருமையை உணர்ந்து அடுத்த தலைமுறையினரும் பயன்படுத்தும் வகையில் அந்த முத்துக்களை பாதுகாத்து இளையோரிடம் ஒப்படைக்கும் வழிகளை இறைவன் நமக்கு காட்ட வேண்டும் என்றும் மன்றாடுவோம்.
இன்றைய விவிலிய திடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.